சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு 47.
திருவடிகளை என்னுடைய மனமொழி அணிந்து நமது குருநாதராகிய வைகண்ட தேவர் திருவடிகளை உச்சி மேலே சோற்றி ஒப்படை. உண்மை விளக்கத்தினோடு நமக்கு தத்துவ கண்களை திறந்து வைக்கின்ற வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி பணிகின்றோம். நூலுக்கு சிறந்த உரை செய்து நம்மை வழிபடுத்துகின்ற ஆனந்தராஜனை அவர்கள் பாதங்களை நாம் எல்லோருமாக வணங்கி மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது வகுப்பு கொண்டே நேராக நேற்று விட்ட இடத்திலே இருந்து தொடங்குவோம்.
ஐயா 49வது பாடல் இது படிச்சிட்டோம். பாடல் படிச்சு பொழிப்புரை படிச்சோம். பட் நான் திருப்பி ஒருவாட்டி பாடலையும் பொழிப்புரையும் படிச்சிருக்கேன். பாடல் 49 பக்கம் 188 முத்தியில் முப்பொருள் எவ்வாறு இருக்கும் வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய் கதியெடுத்து மூன்றினையும் காட்டு.
இறைவனாகவே நினைத்து தொழுது அவரிடம் கருவி தொடுக்கிறார். அதே போலவே பசு பாசம் இரண்டும் நித்தியமானவை என்று சொன்னாயே, நிலையிலே அவை மூன்றினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல். இந்த பாடலுடைய பொது பொருள். நீங்கள் பொழிப்புரையை மட்டும் பாடல் வரியை விட்டு பொழிப்புரையை மட்டும் கூட
பதவுரை பதவுரை வலது பக்கம் வண்டி வாசிக்கிறீங்க. சொல்லுக்கும் மனத்திற்கும் எட்டாத நிலையினை உடைய சிவபெருமானின் வடிவமாக உலகியலால் சிறிதும் தாக்கப்படாமல் நிற்கின்ற ஒப்பற்ற குரு முதல்வரே, விட்டு நீங்காத பதிப்பொருளாகிய இறைவனைப் போல பசுக்களாகிய உயிர்களும் அவற்றை தடுத்து நிற்கும் பாசமாகிய தலையும் என்றும் அழியாத நித்த பொருள்கள் என்று கூறினீர். அவ்வாறாயின் முத்தி நிலையில் அம்முப்பொருள்களும் எவ்வாறு இருக்கும் என்பதை அடியேனுக்கு விளக்கி அருள்க.
சின்ன கேள்விகளுக்கூடாக பெரிய பெரிய விடயங்களை நமக்கு தரிசனப்படுத்துகிறார். ஆன்மா முத்தியடையும் என்பவரையும் வரிசையாக வந்தோம். நம்ம சொன்னால் முத்தியடைந்து விடுகிறோம் என்று வருகிறோம். அப்படியானால் அந்த நேரத்திலே முத்தி ஆன்மா முத்தியடைகிற நேரத்திலே அதை பற்றி இருந்ததாகிய ஆணவம் கண்மம் மாயை என்பவற்றினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பது கேள்வி.
பொழிப்புரை உரை உணர்வுக்கு எட்டாவது நிலையினை உடைய முதல்வனது வடிவமாக நில உலகில் எழுந்தருளியிருந்து உலகியலால் சிறிதும் தாக்கப்படாமல் நிற்கும் ஒப்பற்ற ஞானாசிரிய பெருந்தகையே, விட்டு நீங்காத பதியினை போல பசுவும் பாசமும் என்றும் அழியாத நித்த பொருள்கள் என்று கூறினீர். அங்கனமானால் முத்தி இடத்து அம்மூன்று பொருள்களும் எவ்வாறு இருக்கும் என்பதை அடியேனுக்கு விளக்கி அருள வேண்டும் என்று மாணவர் வேண்டுகிறார். விளக்கம் தனது ஆசிரியரை சிவமாகவே காணுதல். சிவஞானமாகிய ஒளியை பெறாமல் அஞ்ஞானமாகிய இருளில் துன்பப்படுகின்றன உயிர்கள். அவ்வுயிர்களுக்கு சிவஞானம் ஆகிய விளக்கம் எவ்வாறு கிடைக்கும்? உயிர் தானே எதனையும் அறிய மாட்டாது, வேறொரு துணை அறிவிக்கவே எதனையும் அறிவதாகும். இத்தன்மையை கல்வி கற்கும் முறையில் சிறப்பாக காணலாம். குருவில்லாமல் எக்கல்வியையும் தானே திருத்தமாக பெற இயலாது. சிலம்பம் வாழ் பயிற்சி வில்வித்தை போன்றவற்றை தக்க ஆசிரியரிடமிருந்தே பெற வேண்டியுள்ளது. இத்தகைய உலகியல் கல்வியையே குருவில்லாமல் அறிய முடியாத போது உணர்தற்கரிய சிவஞானத்தை ஆச்சாரியரின் துணை இல்லாமல் எங்கனம் பெற இயலும்? எனவே சிவஞானம் ஆச்சாரியர் மூலமாகவே கிடைப்பதாகும். இனி ஏனைய கலைகளை தருதற்கு உரிய ஆசிரியராக யாரும் அமையலாம், ஆனால் சிவஞானத்தை தரும் ஆசிரியராக அமைபவன் இறைவன் ஒருவனே ஆவன். ஞானத்தை தரும் ஆசிரியராக இறைவனே ஏன் வர வேண்டும்? அதனை உபதேசிப்பதற்கு ஏனையோரால் முடியாதா என்ற ஒரு ஐயம் எழலாம். உடம்பில் ஒரு நோய் வந்தால் உரிய காலத்தில் மருந்து கொடுத்து அதை குணப்படுத்துகிறோம். அது போல உயிரில் உள்ள நோய் அஞ்ஞானம். ஞானத்தால் அதனை போக்கும் மருந்து, ஞானம்தான் அதனை போக்கும் மருந்து. அஞ்ஞானமாகிய நோயின் நிலையை அறிந்து உரிய காலத்தில் ஞானமாகிய மருந்தை கொடுத்தல் வேண்டும். ஞானமாகிய மருந்தை கொடுப்பதற்கு உரிய காலம் என்பது எது? உயிரை பற்றியுள்ள ஆணவ மலத்தின் சக்தி மெலிவுற்ற நிலை மலபரிவாகம் எனப்படும். அவ்வாறு மூலமலம் பரிபாகம் உற்ற காலமே ஞானத்தை உணர்த்துவதற்கு உரிய காலமாகும். மலபரிபாகம் வாராத போது ஞானத்தை உணர்த்தினால் ஒரு பயனும் விளையாது. ஆகவே உயிரில் மலபரிபாகம் எப்பொழுது வரும் என்று பார்த்து கொண்டே இருந்து வந்தவுடனே ஞானத்தை தருதல் வேண்டும். இன்னொரு நாலு பக்கம் நாலு பத்தி இருக்குங்க, இன்னொரு இந்த தலைப்பிலே.
குருவை ஏன் இறைவனாக தொழ வேண்டும் என்று சொல்கிறார். ஆன்மா அறிவிக்க அறியும் இயல்புடையது. அறிவுள்ள பொருளாக இருந்தாலும் கூட இறைவோட அறிவிக்காமலே அறியும் அறிவு அதற்கு இல்லை. அதைத்தான் திருவள்ளுவர் வாழறிவு நூலறிவு என்று பிரித்து காட்டுவார். அறிவிக்க அறியும் இயல்புடையது ஆன்மா. அதை எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால், உலகியலிலேயே அறிவு என்று வரும் பொழுது யாராவது ஒரு ஆசிரியன் சொன்னால்தான் அதற்குள்ளே நாம் நுழைய முடிகிறது. அது சாதாரண எந்த கல்வியையும் காட்டுகிறார். ஒரு ஆசிரியன் அறிவிக்க அறிவது, அதிலிருந்தே ஆன்மா அறிவிக்க அறிவது என்று தெரிந்து கொள்கிறோம். அதிலேயும் இந்த உலகியல் கல்வி, ஞான கல்வி என்று கல்வியை இரண்டாக பிரித்தால், உலகிய கல்வியை ஓரளவு கற்ற இன்னொரு ஆசிரியர் சொல்லி தந்துவிடலாம். ஆனால் ஞான கல்வியை, ஆன்மாவை ஈடேற்றக்கூடியதாகிய ஞான கல்வியை இறையேதான் நமக்கு உபதேசிக்க வேண்டும் என்பது நம்முடைய நூல்கள் சொல்லுகிற முறை. இறையேதான் என்றால் எல்லாருக்கும் கடவுளே இறை வடிவத்தோடு வந்து உபதேசிப்பானா என்றால் அப்படி இல்லை. யாராவது ஒரு குருவுக்குள்ளே பிரவேசித்து அந்த குரு வடிவாக வந்து நின்று இறைவன் ஞானத்தை நமக்கு போட்டிவிட்டு போவான். நான் முன்பும் பலதரம் சொல்லி இருக்கிறேன். பொலிசை மானுடம் ஆக நோக்கியும் கீறிலாத கீறிலா நெஞ்சுடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கிழமையே என்று திருவாசகத்திலே ஒரு திருவாசகம் வரும். தொடக்கம் ஞாபகம் இல்லை. அதிலே வருகிற பொழுது மானுடர் ஒரிசை மானுடமாக நோக்கியும் கீறில்லாத மாறில்லாத நெஞ்சுடையனாயினேன் என்று பெறுது. இதிலே ஒளி அப்ப ஞாபகம் மாணிக்கவாசருக்கு கூட மானுட ரூபத்திலேதான் வந்து சிவபெருமான் அருள் செய்கிறார். என்ன நடக்கும் என்றால், ஒரு ஆன்மா பக்குவம் பெற்றவுடனே இன்னொரு பக்குவம் பெற்ற ஜீவனுக்குள்ளே இறைவன் தன்னுடைய அருட்பிரவேசத்தை உட்படுத்தி வந்து உபதேசம் செய்து அந்த ஆன்மாவை இடையத்தை விட்டு போய்விடும். அதிலே ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், குறித்த ஆன்மாவைத்தான் குறித்த குருவாலே இடையேற்ற முடியும். விவேகானந்தரை ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்குவப்படுத்தி உலகுக்கு தந்தார் என்றால் இன்னும் ஒரு 1000 பேரை தர முடியாதா என்றால் தர முடியாது. அது விவேகானந்தருக்காக அந்த நிலையிலே, அவர் பக்குவப்பட்ட நிலையிலே இருந்தவரை ஈடேற்றுவதற்காக வந்த அமைப்பு தான். எல்லா குருமாரும் அப்படித்தான். குருமார் அல்ல சீடனை உயர்த்துவது. குருவுக்குள்ளே இருந்து இறைவன் இந்த சீடன் உயர்த்த வேண்டியவன் என்று தீர்மானித்த உடனே அந்த குருவுக்குள்ளே இருந்து சீடனை அந்த சிவமே வந்து உயர்த்தும் என்பதுதான் நம்முடைய மரபு. ஆகவே ஞான கல்வியை தருகிறவன் இறைவன் என்பதனால்தான் நம்முடைய குருவை போற்றுகின்ற இந்த வடமொழி ஸ்லோகம் என்ன சொல்லும் என்று கேட்டால், குரு பிரம்மா என்று முதலிலே சொல்லும். பிறகு குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, மகேஸ்வரனே குருதான் சொல்லிவிட்டு எல்லாவற்றுக்கும் மேலே கொண்டு போக வேண்டும். குரு சாட்சாத் பரபிரம்மம், 36 தத்துவத்துக்கும் அப்பால் இருக்கிற பரம்பொருள் என்று சொல்கிறோமே அவரே குருதான் என்று சொல்வார்கள். ஆகவே குருவை கடவுளாக நினைத்து போற்றுகிற ஒரு முறைமை நமக்குள்ளே வந்திருக்கிறது. அதனால்தான் தன்னுடைய குருவை இறைவனே என்று போற்றி கேள்வியை தொடுக்கிறார் மனவாசகம் கிடந்த தேவர். இந்த குருவை தெய்வமாக போற்றுகிற அந்த தன்மையை இப்ப இந்த பந்தியிலே விளக்கம் செய்தார்.
ஞானமாகிய மருந்தை கொடுப்பதற்கு உரிய காலம் என்பது எது? உயிரை பற்றியுள்ள ஆணவ மலத்தின் சக்தி வெளிவுற்ற நிலை மலபரிபாகம் எனப்படும். அவ்வாறு மூலமலம் பரிபாகமுற்ற காலமே ஞானத்தை உணர்த்துவதற்கு உரிய காலமாகும்.
எந்த பக்குவத்திலே இந்த குரு வந்து ஒரு சீடனை ஈடேற்றுகிறார், ஞானப்பாதையிலே ஈடேற்றுகிறார் என்றால் அவனிடம் மலபரிவாகம் நிகழ வேண்டும். நாங்கள் சில வார்த்தைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், பிரிவினை ஒப்பு, மலபரிவாகம், சத்திய நிவாதம், அதற்கு பிறகு வீடு. பிரிவினை ஒப்பு என்பது முதல் வர வேண்டும். ஒரு ஆன்மா இறைவன் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டேனே, அப்படி இறைவன் வர வேண்டுமானால் என்ன நிகழ வேண்டும் என்று கேட்டால், முதல் இருவினை ஒப்பு, நன்மை நல்வினை தீவினை என்கின்ற ரெண்டையும் சமமாக பார்க்கிற பக்குவம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நினைத்து வருவதில்லை, அது ஆன்ம பக்குவத்திலே தானாக வரும். இமை ஒரு ஒரு கதையை சொல்லுவார்கள், அது அன்னை தெரசாவிலே வைத்து சொல்வார்கள். இன்னும் பல பேர்ல இந்த கதை பேச்சாளர்கள் ஒரு கதை கிடைத்தால் அதை யாரிலே புகுத்த முடியுமோ புகுத்தி விடுவார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்காக பிச்சை ஏற்க போகிறார், உதவி கேட்க போகிறார். அப்பொழுது ஒரு கடைக்காரன், இவர் கிறிஸ்தவர் என்பதற்காக பெருப்புற்று, நீ என் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடு என்ற உடனே அவங்க அந்த அம்மையார் நட்டிய புஸ்தகத்திலோ இல்லத்திலோ காரை எச்சிலை துப்பி விடுகிறானாம். அது துப்பின உடனே அந்த அம்மையார் அதை பற்றி எந்த கோபமும் படாமல், எனக்குரியதை தந்து விட்டாய், இனி என் பிள்ளைகளுக்குரியதை தா என்று கேட்டார். அவன் நானி போய் அந்த அம்மையாருக்கு செய்ய வேண்டிய உதவி எல்லாம் செய்தான் என்று ஒரு கதை சொல்வார். நான் முன்பும் இதை சொல்லி இருப்பேன். இது இது இதுதான் அந்த பக்குவம். அதாவது நன்மையை கண்டு பெரிய அளவிலே மகிழாமலும் தீமையை கண்டு வெறுக்காமலும் நிற்கிற பக்குவம் என்று ஒரு பக்குவம் இருக்கிறது. தசரதனுக்கு ராமனுக்கு ஆட்சி என்ற உடனே கம்பர் சொல்கிறார், காதல் உற்றிலன் எழுந்திலன். அவனுக்கு சந்தோஷமும் வரவில்லை வெறுப்பும் வரவில்லை. இதிலே இது உலகிலே வருகிற பக்குவம். இன்னும் உயர்நிலை வருகிற பொழுது நல்வினை தீவினை இரண்டையும் சமமாக எடுத்துக் கொள்ளுகிற அந்த பக்குவம் வர வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கான இந்த பரிசோதனைகள், உங்களுடைய ஆத்மா எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்காக இருக்கிற பாடங்கள். நல்வினைக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து தீவினைக்கு ரொம்ப கவலைப்பட்டீர்களானால் இன்னும் பயணம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சம் திடீரென்று குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமாக இருந்தால் அந்த பக்குவம் வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இறைவினை ஒப்பு, இறைவினை ஒப்பு வந்தால் மலம் பரிவாகம் ஆகும், மலம் மெல்ல மெல்ல நீங்க தொடங்கும். இறைவினை ஒப்பு வருவதனுடைய அடையாளமே மலம் பரிவாகம் ஆகிறது என்பதுதான் இறைவினை ஒப்பு வந்ததனுடைய அடையாளம். ஓ, மலம் என்பது முக்கியமாக இங்கு ஆணவத்தை சொல்வார்கள். ஆணவம் நம்மை விட்டு கலரத் தொடங்கிவிட்டது என்று தெரிகிறது. அப்படி அது எவ்வளவுக்கு எவ்வளவு கலருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சக்தி நம் ஆன்மாவிலே பதியும். எப்பவும் இடத்திலே இருள் அல்லது இருள் ஒளி என்று சொல்ல முடியாது, வேற ஏதாவது ரூபமே சொல்ல வேண்டும். ஒரு பொருள் இருக்கிறது, அதுல இருந்து இன்னொரு பொருள் அந்த இடத்தை பிடிக்கிறது என்றால் அந்த அந்த பொருள் கழிகிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த அதற்கு மூன்றாவது நிலைக்கு சக்தி நிவாதம் என்று சொல்வார். இறைவனுடைய அருள் நம் ஆன்மாவிலே பதிய தொடங்கும். அதை நான்கு வார்த்தைகளாலே சொல்வார்கள். எனக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் தான் எனக்கு உடனே உடனே வருவதில்லை. உங்களுக்கு யாருக்காவது வந்தது? அதாவது முதலிலே ரொம்ப தாழ்வான நிலையிலே சக்தி பதியும், பிறகு கொஞ்சம் உயர்வாக பதியும், பிறகு அதற்கு மேலே பதிந்து உச்ச நிலையிலே பதியும். அப்படி பதிகிற பொழுதுதான் இறையருள் குரு நம்மை தேடி வர தொடங்குவார். இந்த வார்த்தை மனதுக்கு வந்தவுடனே சொல்லுகிறேன், தரம் தரம் என்ற ஒரு சொல்லை அது சேர்த்துக் கொள்வார்.
மந்தம் மந்த தரம் தீவிரம் தீவிரம்
அதுதான் அதுதான். அதாவது நாலு வார்த்தைகள் சொல்வார்கள், மந்தம் மந்த தரம் தீவிரம் தீவிர தரம் என்று நாலு வகையாக இந்த சக்தி பதியும். மந்தம் என்றால் ரொம்ப குறைவான நிலை, தரம் என்பது அதை விட மேலான என்ற பொருளே வரும். மந்தம் என்றால் மிகச் சாதாரண நிலையிலே சக்தி நம்மில் பதியும், மந்த தரம் என்றால் அதை விட குறைவாக பதியும் என்று அர்த்தம். குறைவாக என்றால் அதை விட கூட என்று அர்த்தம், அதை விட கூட என்றால் குறைவு என்று அர்த்தம். அதாவது இவன் கெட்டவர்களுக்குள்ளே உயர்ந்தவன் என்றால் என்ன அர்த்தம்? மிக கெட்டவன் என்று அர்த்தம். அது அது போலத்தான் இங்கேயும் தரம் என்ற சொல்லை மந்தத்தோடு சேர்க்கும் பொழுது இன்னும் கீழே ரொம்ப குறைவாக பதிகிறது என்று. அதுபோல தீவிரம் என்று ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது, அது கொஞ்சம் ஆழமாக நம்மளே சக்தி பதிய தொடங்கி விட்டது என்று அர்த்தம். அது மூன்றாம் நிலை, மேற்கிலிருந்து மேலாக மூன்றாம் நிலை. அதிலேயும் அந்த தரம் என்ற வார்த்தையை சேர்ப்பார்கள், தீவிர தரம் என்று சேர்ப்பார்கள். மந்தத்துக்கு கீழே மந்த தரம், தீவிரத்துக்கு மேலே தீவிர தரம். அப்படி அந்த நாலு தரத்திலேயும் நம்முடைய ஆன்மா பக்குவப்பட பக்குவப்பட சக்தி நிவாதம் நிகழும். சக்தி நிவாதம் நிகழ்ந்த உடனேதான் முத்திக்கான வழி திறக்கும். குரு தேடி வந்து முத்திக்கான வழியை திறப்பிப்பான் என்பது நம்முடைய நூல்கள் சொல்லுகிற செய்தி. ஆகவே அத்தகைய பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்கு அந்த ஆணவத்தினுடைய மல பரிபாகம் நிகழ்கிற பொழுதுதான் அந்த குரு தேடி வருகிற நிகழ்ச்சி நடைபெறும். அதை நாம் புரிந்து கொள்ளும். அது அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்ற குரு வருவான். அடுத்தடுத்த படிக்கு தள்ளுவதற்கு அந்தந்த பக்குவத்தில் இப்ப மந்தத்திலே உள்ளவனுக்கும் கூட ஏதாவது ஒரு குரு வந்து மந்தத்துக்கு தள்ளுவான். மந்தத்திலே இருக்கிறவனுக்கு தீவிரத்துக்கு தள்ளுவான், தீவிரத்திலே இருக்கிறவனுக்கு தீவிரத்திற்கு தள்ளுவான். ஒரு படி உயர்த்தி விடுவதற்காக ஒரு குரு அந்த நிலைக்கு போய்விட்டால் கட்டாயமாக படி உயர்த்துவதற்காக குரு வருவான். அதனாலே தான் குருவை தெய்வமாக போற்றுகிறார். படி
ஆகவே உயிரில் மலபரிபாகம் எப்பொழுது வரும் என்று பார்த்து கொண்டே இருந்து வந்தவுடனே ஞானத்தை தருதல் வேண்டும். உயிரில் நிகழும் மலபரிபாகத்தை யார் அறிய முடியும்? உயிர்க்குயிராய் உள்ளிருக்கும் இறைவன் ஒருவனே அதனை அறிய முடியுமே தவிர ஏனையோர்க்கு அது கூடாது. அது கருதியே இறைவனே பருவம் பார்த்து குருவாகி வந்து ஞானத்தை அருளுவான் என்று கூறப்படுகிறது.
அதாவது இறைவன் இப்போ இந்த ஆன்மா நமக்கு முக்தியடைய வேண்டும் என்று இருக்கிற வேகத்தை விட இந்த ஆன்மா உயர்ந்து என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று இறைவனுக்கு இருக்கிற வேகம் அதிகமா. நாம் விளையாட்டாக தெரிந்தாலும், அதாவது பிள்ளை விளையாட போய்விடும், அதற்கு அம்மாவிடம் வர வேணும் என்ற விருப்பம் இருக்காது. அந்த விளையாட்டிலேயே மூழ்கி இருக்கு. தாய் காத்து கிடப்பாள், எப்படா இந்த பிள்ளை விளையாட்டு முடிந்து வருவான், வந்து என்னோட இருந்து நான் ஊட்ட உண்ணுவான் என்ற அந்த தாய்க்கு இருக்கிற ஏக்கம் கடவுளுக்கு இருக்குமா? அதனாலே பிள்ளை எங்க போனாலும் தாயினுடைய பார்வை அவனோடையே போகும். அதனாலதான் மீனாட்சி என்ற பெயருக்கு அம்பாளுக்கு பெயர் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், அச்சம் அச்சம் என்றால் கண்ணுக்கு படமொழியிலே சொல்லுகிற சொல், மீனை போன்ற கண்ணை உடையவள் என்பதற்கு வாரியார் சுவாமிகள் பொருள் சொல்ற பொழுது சொல்வார், மீனுக்கு என்ன இது என்றால் முட்டை இட்டு விட்டு அது தன் கண் பார்வையினாலேயே பார்த்து 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 அது குஞ்சுகளை பொறுத்து அதை பொறிக்க வைக்கும் என்று சொல்வார்கள். அது கடலுக்கு இருந்து அடகாக்க முடியாது. அது போல தாயாரும் நம்மை பார்த்து கொண்டே இருப்பான். எப்பொழுது இறைவன் தாயார் என்றால் இறைவன் தான், அவன் நமக்கு நமக்காக பார்த்து கொண்டிருந்து எப்போ வருவான் பார்த்து கொண்டிருப்பார். மணிவாசர் சொல்வார், புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று அந்த பாடலில் சொல்வார். புறம்புறம் திரிந்த, நான் எங்கெங்கே போகிறேனோ அங்கெல்லாம் வர்றாராம் கடவுள். நமக்கு பின்னாலே இருக்கிறார், நமக்கு தெரியவில்லையே தவிர அவருக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட அந்த இறைவன் பின்னாலே நம்மை துரத்தி வந்து இந்த நிலையை நமக்கு இடப்படுவான். நீங்கள்
ஆகவே உயிரில் மலபரிபாகம் எப்பொழுது வரும் என்று பார்த்து கொண்டே இருந்து வந்தவுடனே ஞானத்தை தருதல் வேண்டும். உயிரில் நிகழும் மலபரிபாகத்தை யார் அறிய முடியும்? உயிர்க்குயிராய் உள்ளிருக்கும் இறைவன் ஒருவனே அதனை அறிய முடியுமே தவிர ஏனையோர்க்கு அது கூடாது. அது கருதியே இறைவனே பருவம் பார்த்து குருவாகி வந்து ஞானத்தை அருளுவான் என்று கூறப்படுகிறது.
இப்போ இந்த இந்த பயிற்சிகளை எல்லாம் இப்ப தனித்தனி குரூப்பாக ஆக்கிவிட்டார்கள். இறைவன் செய்ய வேண்டிய வேலைகளை சில அமைப்புகள் இப்பொழுது செய்கின்றன. அதாவது ஆன்ம பக்குவமுற்றவர்களுக்குத்தான் ஞானோபதேசம். இப்பொழுது ஞானோபதேசங்கள் செய்வதற்கென்று தனித்தனி செய்வ அமைப்புகள் வந்து விட்டன. அங்கங்கே அவர்கள் கொண்டமையை கிளப்புகிறேன், அதை கிளப்புகிறேன் என்னென்னமோ பயிற்சி கொள்கிறார்கள். அதெல்லாம் மனித முயற்சிக்கு தேவையே அற்றது. பக்குவம் பெற்ற ஆன்மாவை ஆண்டவன் பார்த்து கொண்டிருந்து அவனே பற்றி கொள்வான். பக்குவம் என்ற சொல்லை நாங்கள் உலகியல் வாழ்க்கையிலையும் எங்க ஊர்ல பயன்படுத்துவார்கள். ஒரு 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 பெண் பருவமடைந்து விட்டாள் என்பதை எங்க ஊர்ல சொல்லுகிற பொழுது பக்குவப்பட்டு விட்டாள் என்று சொல்லுகிற முறை இருக்கிறது. உங்க ஊர்ல எப்படியோ எனக்கு தெரியவில்லை. பக்குவப்பட்டு விட்டாள் என்றால் அவள் இல்லறத்துக்கு பக்குவப்பட்டு விட்டாள் என்று அர்த்தம். அந்த அந்த பக்குவம் வந்த உடனேயே எப்படி ஒரு பெண்ணுக்கு பக்குவம் வந்த உடனே ஆடவன் அவனுக்கு பின்னாலேயே தெளிவானோம். ஒரு பெண் சாதாரணமாக இருக்க மட்டும் அவனை அவனை ஒரு சின்ன பிள்ளையாக இருக்க மட்டும் ஒரு ஆடவனுக்கு அவனில் ஈர்ப்பு வராது. அந்த பெண் பக்குவப்பட்டு விட்டால் பிறகு அவளை அடைய வேண்டும் என்று போட்டி நடக்கும். அதுபோலத்தான இறைவனும் நம்மை நமக்கு நம் நாம் பக்குவப்பட்டு விட்டால் பிறகு அவன் விட்டு துரத்துவான், விட்டு துரத்துவான் என்று சொல்லித்தான் இந்த புறம்புறம் என்று சொல்வார். பின்னாலேயே கிடைக்கிறான் என்றால் பக்குவப்பட்டு விட்டது. இனி இதை ஆண்டு கொண்டால் தான் அவனுக்கு திருப்தி. சிற்றின்பம் தான் பேரின்பத்துக்கு வழக்கம் என்று நான் சொன்னதில்லை, இதுவும் பொருந்தும். இப்போ பக்குவப்பட்டது தெரிந்தவன் அவன் தான் என்றபடியால் அவன் பின்னாலே வந்து நம்மை குருவடிவாக வந்து ஆட்கொள்வான். அதனாலே குருவடிவாக வருகிறவன் இறைவனே என்று நினைக்கிற வழக்கம் நம் அறத்திலே உண்டு.
இறைவன் ஒருவனே ஞானாசிரியன் ஆவான் எனின் மெய்கண்டார் முதலிய பலரையும் ஞானாசிரியர்கள் என்று கூறுவது எவ்வாறு பொருந்தும் என வினவலாம். ஆம், அவர்களெல்லாம் உண்மையில் ஞானாசிரியர்களே. ஏனெனில் அவர்கள் சிவத்தை சார்ந்து சிவமேயானவர்கள். அவர்களுக்கும் சிவனுக்கும் வேறுபாடு இல்லை. சிவமாம் தன்மையை அடைந்த இத்தகைய பெரியோர்களை இறைவன் தனது திருவேணியாக கொண்டு அவர்கள் வாயிலாக ஞானத்தை அருளுகிறான். அவர்கள் உலகில் நம்மை போல வாழ்ந்தாலும் அவர்களை நாம் சிவமாகவே காணுதல் வேண்டுமே அன்றி நம்மில் ஒருவராக எண்ணுதல் சிறிதும் ஆகாது.
இது உரையாசிரியர் இந்த பாடலை வைத்துக் கொண்டு நமக்கு செய்கிற உபதேசம். அதாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சில சில பேரை இன்றைக்கு அந்த மரபு மாறிவிட்டது. சில பேர் நம்மை விட வித்தியாசம் காந்தி இருந்தார், அவர் நம்மை விட எவ்வளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறார், ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. காமராஜரை பற்றி சொல்வார். அப்படி பல பேர் அது எல்லா நாட்டிலும் எல்லா மொழியிலும் கூட வாழ்ந்திருக்கிறார்கள் சில பெரியவர்கள். அவர்களால எப்படி அப்படி வாழ முடிகிறது என்றால் இறையரும் பணிந்தபடியால் தான் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ மெய்கண்டதேவர் இந்த சஞ்ஞான போதத்தை தந்து சஞ்ஞான போதத்திலிருந்து மற்ற நூல்கள் தந்து உரைகள் புரந்து இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நம்மையும் அந்த நூல் ஆட்கொள்கிறது. அப்போ யாருடைய கட்டித்தனம் என்றால் இது அந்த 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 மெய்கண்டதேவர் என்கின்ற அந்த அந்த உடல் வடிவத்தினுடைய கட்டித்தனம் இல்லை. அந்த உருவத்தை அதனுடைய ஆன்ம பக்குவம் நோக்கி இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். தேர்ந்தெடுத்து கொண்டு தான் செய்ய வேண்டிய வேலை அதனோடு செய்கிறான். வகுப்பிலே ஆசிரியர்கள் மோனிட்டர் என்று ஒருவரை நியமிப்பார்கள். அவர் ஆசிரியர் வெறும் மட்டும் ஆசிரியருடைய வேலையை பார்ப்பார். அவருக்கு அதான் அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். அப்போ இறைவனும் அப்படித்தான், யாராவது பக்குவப்பட்ட ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுத்து அதனூடாக நமக்கு சில செய்திகளை தருவான், நமக்கு ஞானோபதேசம் பண்ணுவான். சிலருடைய ஞானோபதேசம் நூலாக வரும், சிலருடைய ஞானோபதேசம் அவரவருக்கு வார்த்தையாக வரும். இப்போ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால் இறைவனே அவர்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறான். நம்மை விட ஆற்றலாளர்களை காணுகிற பொழுது நாம் மதிக்க வேண்டும் என்பது அதற்கு அதுதான். என்னவென்றால் நமக்கு இல்லாத இப்ப ஐன்ஸ்டைன் நமக்கு இல்லாத ஒரு ஆற்றல் உள்ளவர். அப்படியானால் அவரிடம் இறை ஞானம் பதிந்திருக்கிறது என்று அர்த்தம். ஒருவரால் காண முடியாதே அவர் காணுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அவருக்கான மதிப்பு மதிப்பாகவே இருக்கிறது. அது உலகியல் கல்வியிலே இருந்தாலும் கூட இறைக்கருணை நமக்கு அது வாய்க்கவில்லையே. அவருக்கு வாய்ந்திருக்கிறது என்றால் என்ன காரணம் என்றால் இறைக்கருணை அவர்களுக்குள்ளே அந்த ஆத்மாவுக்குள்ளே பதிந்திருக்கிறது. இந்த ஆத்மா பக்குவப்பட்ட ஆத்மாவாக கட்டாயமாக இருந்திருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்டவர்களை கண்டால் இறைவனுக்கு சமமாக அவர்களை தொழ வேண்டும். இது நம் மரபிலே வந்த ஒரு பண்பாடு. அங்கே ஒரு ஒரு ஸ்காலர் என்று போய்விடுவார்கள், கிரிட்டிக்காரன் என்று போய்விடுவார்கள். நாங்கள் தொழர் என்று நினைக்கிறவர்களை எல்லாம் கடவுளாகத்தான் நினைப்போம். கடவுள் தன்மை பதிந்தபடியால் தான் அவரிடம் அந்த அந்த புலமை வந்தது என்று நினைக்கிற ஒரு மரபு இருக்கிறது. அதனாலே அந்த புலமை உள்ள எல்லாரையும் குருவாக தெய்வமாக நினைப்போம். அதுதான் குருவை தெய்வமாக மதிக்கிற மரபு என்று ஒரு மரபு வந்தது. குரு இல்லா வித்தைபால் என்று ஒரு வார்த்தையின் பிரயோகம் இருக்கிறது. குரு இல்லாமல் படித்து பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் நுட்ப கதவுகளை எல்லாம் அவன் தான் திறந்து விட வேண்டும். சும்மா ஒரு ஒரு மண்டபத்துக்குள்ளே போய்விடலாம். கல்வி கேட்கிற பொழுது ஒரு ஒரு பொது இதுக்குள்ளே எல்லாரும் போய்விடலாம். நுட்ப கதவுகள் திறக்க வேணும் என்றால் ஆசிரியன் வந்துதான் திறந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட அதனாலே தான் ஆசிரியர்களை தெய்வமாக சொல்கிற ஒரு மரபு என்று.
அருணந்தி சிவாச்சாரியார் தமக்கு இறைவன் ஆச்சாரியனாய் வந்து ஞானத்தை அருளிய முறையை கூறும்போது விடமுண்ட கண்டனாகிய பெருமான் தனது நீலகண்டத்தையும் நெற்றிக்கண்ணையும் மறைத்தருளி திருவெண்ணை நல்லூரில் இருக்கும் மெய்கண்ட தேவநாயனராக வந்து ஞானத்தை அருளி பிறவிக் கடலிலிருந்தும் எடுத்து தனது திருவடியாகிய கரையில் சேர்த்தருளினான் என்று இருபா இருபகுது என்னும் நூலில் கூறியுள்ளார்.
அனந்தி சிவாச்சாரியார் சொல்லுகிறாராம், சிவருமானே வந்தார் என்னவென்றால் அந்த களத்திலே இருக்கிற அந்த நீலகண்டத்தையும் நெற்றி கண்ணையும் மறைத்து கொண்டு தனக்கு குருவாக வந்தார். குருவாக என்றால் மெய்கண்ட தேவரை தான் சிவன் என்று சொல்லுகிறார். ஆரம்ப காலத்திலே சிவன் என்றால் அவருக்கு தொண்டையிலே நீளம் இருக்கும், நெத்தியிலே கண் இருக்கும் என்று படித்த காரணத்தினாலே அதை மறக்க முடியவில்லை. இப்பொழுது அனந்த சிவாச்சாரியார் மெய்கண்ட தேவரை பார்த்து சொல்லுகிறார், இவர் சிவனே தான், நீலகண்டத்தையும் நெற்றிக்கண்ணையும் காணவில்லை என்றால் அதை மறைத்து கொண்டு எனக்காக வந்திருக்கிறார் என்று இருபா இருபதிலே ஒரு பாடலிலே சொல்லுகிறார்.
இதே முறையிலே மெய்கண்ட தேவரின் மற்றொரு மாணவராகிய மனவாசகம் கடந்தாரும் உரை உணர்வு கெட்டாத நிலையினை உடைய இறைவனே மெய்கண்ட தேவரென குரு மெய்கண்ட தேவரென குரு முதல்வராய் எழுந்தருளி இருந்தார் என்ற கருத்தினை இச்செய்யுளின் முன் இரண்டு அடிகளில் அமைத்து போற்றியுள்ள பான்மையை இங்கே காண்கிறோம்.
உரை உணர்வு என்றால் உரை என்றால் பேச்சு, உணர்வு என்றால் எண்ணம். நினைவுக்கும் எட்டாதவன், பார்வைக்கும் எட்டாதவன், ஆகவே கைக்கும் எட்டாதவன் என்பதை நாம்
பதியனை போல் நித்தம் பசு பாசம். பதி, பசு, பாசம் ஆகிய மூன்றும் நித்தமானவை என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நிலையாகும். காலம் இடம் என்ற வரம்புக்குட்பட்ட பொருளுக்கெல்லாம் தோற்றம் உண்டு, அழிவும் உண்டு. ஆதலால் அந்த வரம்புகளுக்கு உட்படாத எல்லையற்ற பொருளே நித்தப் பொருளாக இருக்க முடியும். அப்பொருள் எங்கும் நிறைந்ததாக இருக்கும், காலம் கடந்ததாக இருக்கும். கால வரம்பற்ற இட வரம்பற்ற அப்பொருளை வியாபக பொருள் என்பர். இதனால் வியாபக பொருளெல்லாம் நித்தமாக இருக்கும் என்று துணியலாம். பதியாகிய கடவுளும் பசுவாகிய உயிர்களும் பாசமாகிய தலையும் வியாபகமாயும் நித்தமாயும் உள்ளவை என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது.
இதோட அடிப்படை செய்தி நாங்கள் முன்னமே படித்த செய்திதான். இந்த மூன்றும் தோற்றம் இல்லாதவை, கால இட எல்லைக்கு உட்பட்டவை தான் தோற்றம் உள்ளவை. இவற்றுக்கு உட்படாதவை எல்லாம் வியாபகத்தன்மை கொண்டவை, வியாபகத்தன்மை எல்லாம் நிலையானவை. இந்த பதி, பசு, பாசம் என்ற மூன்றுக்கும் இந்த தன்மை உண்டு. ஆகவே இந்த மூன்றும் நிலைத்த பொருள் என்பதால் தான் சைவ சித்தாந்தம் இந்த முப்பொருள் உண்மை என்ற கொள்கையை ஏற்றுள்ளது.
எல்லையுடைய சிறு பொருள்களுக்குத்தான் இடம்பெயர்ந்து செல்லுதல் இயலும். வியாபக பொருளுக்கு இடப்பெயர்ச்சி என்பது இருக்க முடியாது. ஆணவ மலமாகிய பாசம் வியாபக பொருள் அகுது ஆன்மாவிடத்தில் சமநிறைவாக கலந்து விரவி இருக்கிறது. வியாபக பொருளாகிய அதற்கு இடம்பெயர்ந்து செல்லுதல் ஆகிய நீக்கம் சொல்ல வராது. அதனால் அது என்றும் ஆன்மாவிடத்தில் நீங்காதிருக்கும் என்றால் முத்தி நிலையிலும் உண்டு என்று ஆகும். எல்லையுடைய சிறு பொருள்களுக்குத்தான் இடம்பெயர்ந்து செல்லுதல் இயலும். வியாபக பொருளுக்கு இடப்பெயர்ச்சி என்பது இருக்க முடியாது. ஆணவ மலமாகிய பாசம் வியாபக பொருள் அகுது ஆன்மாவிடத்தில் சமநிறைவாக கலந்து விரவி இருக்கிறது. வியாபக பொருளாகிய அதற்கு இடம்பெயர்ந்து செல்லுதல் ஆகிய நீக்கம் சொல்ல வராது. அதனால் அது என்றும் ஆன்மாவிடத்தில் நீங்காதிருக்கும் என்றால் முத்தி நிலையிலும் உண்டு என்று ஆகும். முத்தியிலும் ஆணவம் உண்டு என்றால் அந்நிலை எப்படி விடுபட்ட நிலையாகும்? ஆனால் நூல்கள் எல்லாம் முத்தியில் ஆணவ மலம் நீங்கும் என்று அறுதியிட்டு கூறுகின்றனவே, இதனை எவ்வாறு விளங்கிக் கொள்வது?
இது நாங்கள் முன்னே படித்த விஷயம் என்றபடியால் புரியும். அதாவது ஆணவமும் வியாபக பொருள், உயிரிலே விரவி கிடக்கிறது. விரவி கிடக்கிற ஒரு பொருளை நீக்க முடியாது. அப்படியானால் முத்தி, ஆன்மா முத்தி என்று ஒன்று அடையவே முடியாது. ஆனால் அடைவதாக சொல்கிறார்கள். அப்படியானால் முத்தி நிலை அடைய, ஆன்மா முத்தி நிலை அடைகிற பொழுதும் ஆணவமாகிய அந்த மலம் ஆன்மாவோடு விரவி கிடக்கிற மலம் நீங்க வாய்ப்பில்லை, அப்படியானால் முத்தியிலும் ஆணவம் உண்டா என்ற கேள்வியை எழுப்பி கொண்டு பதில் சொல்லுகிறார்.
இன்னும் நூல்களில் உயிர் சிவமாகிறது என்று கூறப்பட்டுள்ளதே, அவ்வாறாயின் முத்தியில் உயிர் என்பது இல்லாமல் போகுமோ? உயிர் நித்தம் என்பதற்கு மாறான முடிவாக அல்லவா இது உள்ளது?
ரெண்டு கேள்வி எழுப்புகிறார். அதாவது முத்தி நிலையிலே ஆணவம் உயிரோடு இருக்குமா? ஒன்று. இரண்டாவது கேள்வி, உயிர் சிவமாகும் என்றால் உயிரென்று ஒன்று இருக்காதா என்ற ரெண்டு கேள்வியையும் எழுப்புகிறார்.
இப்படியாக முத்தி நிலை பற்றி எழும் பற்பல ஐயங்களையும் கருத்தில் கொண்டே மாணவர் நீங்கா பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய், கதியிடத்து மூன்றனையும் காட்டு என கேட்கிறார். இதற்கு
என்றால் கதியிடத்து என்றால் முத்தி நிலை, கதி என்பது இங்கே முத்தி நிலை, முத்தி இடத்திலே இந்த மூன்றும் எப்படி இருக்கும் என்று காட்டு என்று கேட்கிறார்.
இதற்கு ஆசிரியர் அருளிய விடையை அடுத்த செய்யுளில் காணவிருக்கிறோம்.
அடுத்த செய்யுளிலும் அடுத்த வகுப்பிலும் காண இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. வணக்கம். சிவார்ப்பணம்.